அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 31 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில். தற்போதைய இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் கடந்த தேர்தலை விட 2 மடங்காக தேர்தல் விதிமீறல் புகார்கள் அதிகரித்திருப்பதாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கும் பெப்ரல் அமைப்பு தெரிவித்திருப்பது குறித்த
செய்திகள்.
கிளிநொச்சி மாவட்டம் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் 4 கூட்டமைப்பில் இருந்து விலகி அரசாங்கத்தில் இணைந்திருப்பது குறித்த செய்திகள். இந்தியாவில் தற்போதிருக்கும் நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளும் முறைக்கு மாற்றாக தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அமைக்கப்படுவது குறித்து ஒரு ஆய்வுக் கண்ணோட்டம்.
பல மேற்கோள்கள் காட்டி காலஜியம் சிஸ்டம் என்பது தவறான ஒரு நடைமுறை என்று நாங்கள் எங்களுடைய சட்ட ஆணையத்தின் பரிந்துரையில் சொல்லியிருக்கின்றோம். அதனை அரசாங்கம் ஏற்றுக் கொண்டுள்ளது. சமுதாயத்தில் எல்லோரும் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள்.
நிறைவாக பலகணி ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சுவாமிநாதன் மற்றும் சிவராமகிருஷ்ணன்.
சிரியாவில் நடக்கும் மோதல்கள் காரணமாக அங்கிருந்து வெளியேறி ஒரு சரக்கு கப்பலில் பயணித்த சுமார் 900 அதிகமானவர்களை தெற்கு இத்தாலியில் அதிகாரிகள் காப்பாற்றி மீட்டுள்ளார்கள். ஆட்களை கடத்தும் கும்பல்களால் அவர்கள் அந்த படகிலிருந்து கைவிடப்பட்ட நிலையில் இத்தாலிய அதிகாரிகள் அவர்களை மீட்டுள்ளார்கள். இத்தாலியின் பாறைகள் மிகுந்த கடற்கரை பகுதியை கைவிடப்பட்ட அந்த சரக்கு கப்பல் நெருங்கி கொண்டிருந்த பொழுது கடலோர காவல் படையினர் படகை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். ப்ளூ ஸ்கை எம் எனும் பெயருடைய அந்த கப்பல் ஆட்டோ பைலட், அதாவது தானாக வழிகாட்டி இயங்கி பயணிக்கும் வகையில் வைக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது.
மோசமான காலநிலை காரணமாக இந்தோனேஷியாவுக்கு அருகேயுள்ள கடல்பரப்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விழுந்த ஏர் ஏசியா விமானத்தில் பயணித்தோரின் உடல்களை மீட்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தில் 162 பயணித்திருந்தனர். அந்த பகுதியில் மிக பலத்த சூறாவளி காற்று வீசுகிறது, கனமழையும் பெய்கிறது. இதனால் ஹெலிகாப்டர்களை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தும் ஜாவா கடலில் மீட்புப் பணியில் கப்பல்கள் ஈடுபட்டிருக்கின்றன. இதுவரை 7 மீட்கப்பட்டிருக்கின்றன. இதில் 2 கரைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீட்கப்பட்ட ஒருவரின் உடலில் உயிர் காக்கும் மிதவை இருந்ததாக முதலில் வந்த செய்திகள் தவறானவை என்று அதிகாரிகள் கூறுகின்றனர்.
சவுதி அரேபியாவின் மன்னர் அப்துல்லா பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது உடல்நிலை குறித்து எந்த தகவலையும் மன்னர் மாளிகை வெளியிடவில்லை. மன்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று அரச தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து அங்குள்ள பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. எண்ணெய் வளம் மிகுந்த சவுதி அரேபியாவை 90 மன்னர் அப்துல்லா கடந்த 2005 முதல் ஆட்சி செய்து வருகிறார்.
ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட துனிஷியாவின் முதல் அதிபர் பேஜ் கைட் எஸ்இபி முறைப்படி
பதவியேற்றிருக்கின்றார்.
I swear by Almighty God to protect the independence.
கடந்த 2011 ஆண்டில் அங்கு நடைபெற்ற மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் அதிபர் ஜெயின் எல் அபிதி பென் அலி அவர்களுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த போராட்டங்களை மத்திய கிழக்கில் பல இடங்களுக்கு பரவிய அரபு வசதம் என்று அழைக்கப்படும் போராட்டங்களுக்கு வித்திட்டது. படை அரச நிர்வாகத்துடன் தொடர்புடைய எஜிப்சியை சிலர் சந்தேகத்துடன் பார்க்கின்றனர். ஆனால் புரட்சிக்கு பிந்தைய ஸ்திரமற்ற சூழலில் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டு வரக்கூடிய தலைமை பண்புகளை பெற்றவர் அவர் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.
பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷாரஃபை 11 முன்னர் கொலை செய்ய முயன்றார் எனும் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டவர் தூக்கிலிடப்பட்டுள்ளார். விமானப்படையில் தொழில்நுட்ப பணியாளராக இருந்த நியாஸ் முகமதுக்கு பெஷாவர் சிறையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. மரண தண்டனை மீதான தடையை பாகிஸ்தான் நீக்கிய பிறகு தூக்கிலிடப்படும் 7 நபர் இவர். ஜெனரல் முஷாரஃபை கொலை செய்ய முயன்றார்கள் என்று வேறொரு வழக்கில் சமீபத்தில் 5 தூக்கிலிடப்பட்டிருந்தார்கள். அடுத்த சில வாரங்களில் 100 மரண தண்டனையை நிறைவேற்ற அரசு எண்ணியுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மரண தண்டனை மீதான தடை மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஐநாவும் மனித உரிமைகள் அமைப்பும் கோரியுள்ளன.
ஜெர்மனி மக்கள் இஸ்லாத்துக்கு எதிரான பேரணிகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அந்நாட்டின் சான்சலர் ஆங்கலா மெர்க்கல் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஜெர்மனியின் ரெஸ்டன் நகரில் சமீபத்தில் நடந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பேரணிக்கு ஆதரவு அதிகம் காணப்பட்ட நிலையில் தன்னுடைய புத்தாண்டு உரையில் இந்த வேண்டுகோளை அவர் எடுத்திருக்கின்றார். இஸ்லாமிய எதிர்ப்பு பேரணிகள் வேறு மதத்தையும் வேறு தோல் நிறத்தையும் கொண்டிருப்போருக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி என்று அவர் வர்ணித்திருக்கின்றார். பெகிடா என்ற பெயரில் செயல்படுகின்ற இந்த பேரணிகளின் பின் இருக்கும் ஏற்பாட்டாளர்கள், இந்த பேரணிகள் இஸ்லாத்துக்கோ குடியேறிகளுக்கோ எதிரானதல்ல, பயங்கரவாதத்தை தான் அது எதிர்க்கிறது என்று கூறுகின்றனர். தஞ்சம் கோருபவர்களை ஜெர்மன் வரவேற்கும் என்று சான்சலர் ஆங்கிலா மெர்க்கல் கூறியிருக்கின்றார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். தற்போதைய இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் கடந்த தேர்தலை விட 2 மடங்காக தேர்தல் விதிமீறல் புகார்கள் அதிகரித்திருப்பதாக தேர்தல் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பெஃப்ரல் என்கிற அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கடந்த ஜனாதிபதி தேர்தல்களுக்கும் பார்க்க இம்முறை தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் பெஃபரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அழைக்கப்பட்ட தினம் முதல் இதுவரை தேர்தல் வன்முறைகள் காரணமாக காயமடைந்த 46 நபர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார் அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண எட்டியாரச்சி. ஜனாதிபதி தேர்தல் அழைக்கப்பட்ட தினம் முதல் இதுவரை 535 தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 154 வன்முறை சம்பவங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தனி நபர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட 29 தாக்குதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 1 குண்டு தாக்குதல் உட்பட 9 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய ரோஹண எட்டியாரச்சி, தனிப்பட்ட சொத்துகள் மீது மேற்கொள்ளப்பட்ட 30 தாக்குதல் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காலப்பகுதிக்குள் 32 தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் தாக்கப்பட்டுள்ளது. குருநாகலை, புத்தளம், கண்டி, களுத்துறை, காலி ஆகிய மாவட்டங்களில் ஆகக்கூடிய வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கருத்துக்களை தெரிவித்த பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராச்சி, கடந்த ஜனாதிபதி தேர்தல்களுக்கும் பார்க்க இம்முறை தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்கள் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். விசேடமாக அரச சொத்துக்களை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது மற்றும் அரசாங்கம் தனது அதிகாரத்தை தவறான முறையில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் சம்பவங்கள் முன்பு எப்போதும் இல்லாதவாறு இம்முறை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன எட்டியாராச்சி.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் 4 பேர் கூட்டமைப்பிலிருந்து விலகி அரசாங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் 4 பேர் கூட்டமைப்பிலிருந்து விலகி அரசாங்கத்துடன் இணைந்திருக்கின்றார்கள். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தலைவர் டொமினிக் ஆண்டன், உபதலைவர் ஆர் ரிசிதாசன், கே சிவராஜா, பி ஹரன் ஆகிய 4 பேருமே இவ்வாறு அரச தரப்புக்கு தாவி இருப்பதாக பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தலைவர் டொமினிக் ஆண்டன் அவர்கள் இன்று வவுனியாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழ் தேசிய முன்னணி ஈரோஸ் கட்சியின் தலைவர் துஷ்யந்தனின் ஏற்பாட்டில் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. ஸ்ரீடெலோ கட்சியின் தலைவர் உதயராசாவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி பிளாட் அமைப்பின் சார்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து இவர்கள் போட்டியிட்டு பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு தெரிவாகியிருந்தார்கள். பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் 9 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் 6 உறுப்பினர்கள், எதிர்கட்சியாக இபிடிபி கட்சியைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் அரசு தரப்பில் அங்கம் வகித்தனர்.
பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளரும் உதவி தவிசாளரும் உறுப்பினர்களும் வந்திருக்கிறோம். அரசாங்கத்துக்கு ஆதரித்து எங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு தேவையானதுகள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கோம். இன்னும் நிறைய அபிவிருத்திகள் இருக்குது. அங்கே கஷ்டப்படுற ஆக்கள்களுக்கு, எங்களுடைய மக்கள்களுக்கு தேவையான வாழ்வாதாரங்கள், அதுகளில் உள்ள அபிவிருத்திகள், அது இதெல்லாம் செய்கிறதுக்கு இருக்குது நிறையா. எங்களுக்கு தேவையான உதவிகளும் அபிவிருத்திகளும் இதுகளும் ஜனாதிபதி மூலமாக தான் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அவரை ஆதரித்து இந்த 2015 எலெக்ஷனில் அவர் வெல்ல பண்ணுவோம் என்று
என பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தலைவர் டொமினிக் ஆண்டன் அவர்கள் தெரிவித்தார். கூட்டமைப்பில் இருந்த 4 பேர் அரசு தரப்புடன் சேர்ந்துள்ளதை அடுத்து அந்த சபையின் அதிகாரத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு இழந்திருக்கின்றது. அரசு தரப்பில் இப்போது 7 பேரும் கூட்டமைப்பின் தரப்பில் 2 பேருமாக நிலைமை மாறியிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து 4 பேர் இவ்வாறு அரசாங்க தரப்பிற்கு கட்சி மாறியுள்ளதை ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி பிளாட் அமைப்பின் வன்னி மாவட்ட அமைப்பாளராகிய பவன் என்று அழைக்கப்படும் கந்தையா சிவநேசன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் உறுதிப்படுத்தினார். தமது கட்சியிலிருந்து அரசாங்க தரப்பிற்கு சென்றுள்ள இந்த 4 பேரையும் தமது கட்சியிலிருந்து ஏற்கனவே தாங்கள் நீக்கிவிட்டதாகவும் பிரதேசபை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர்களை சட்ட ரீதியாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்துள்ளதாகவும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி பிளாட் அமைப்பின் வன்னி மாவட்ட அமைப்பாளர் கந்தையா சிவநேசன் பவன் அவர்கள் தெரிவித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவில் தற்போதிருக்கும் நீதிபதிகளை நியமித்துக் கொள்ளும் முறைக்கு மாற்றாக தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை அமைக்கும் சட்டத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் இன்று ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை தருகிறார் டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் வழங்கியுள்ளார். கொலிஜியம் என்று அழைக்கப்படும் நீதிபதிகளை கொண்ட தேர்வு குழுவிற்கு மாற்றாக இனி தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் செயல்பட துவங்க உள்ளது. இதனால் நீதிபதிகளை தேர்வு செய்யும் முறை முடிவுக்கு வந்துள்ளது. புதிய ஆணையத்தில் மொத்தமாக 6 பேர் இடம்பெறுவார்கள். இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை தவிர 2 மூத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் மத்திய சட்டத்துறை அமைச்சரும் இடம்பெறுவார்கள். இவர்களோடு 2 முக்கியஸ்தர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாக செயல்படுவார்கள். அவ்வாறு தேர்வு செய்யப்படும் அந்த 2 பிரபல முக்கியஸ்தர்களின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் என வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்த இருவரில் ஒருவர் கண்டிப்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அல்லது பெண்ணாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குழுவுக்கு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைவராக இருப்பார். 2 முக்கியஸ்தர்களை தேர்ந்தெடுக்கும் சிறப்பு குழுவில் தலைமை நீதிபதி, பிரதமர் மற்றும் நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை கொண்டுள்ள எதிர்க்கட்சியின் தலைவர் ஆகியோர் இடம்பெறுவார்கள். இதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்ட முன்வரைவு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மக்களவையில் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. பின்னர் உடனடியாக மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு அமைக்கப்படும் அந்த புதிய ஆணையத்திற்கு அரசியல் அமைப்பு சட்ட அங்கீகாரம் அளிக்கும் நோக்கில் தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டம் 121 பிரிவில் திருத்தம் செய்யும் சட்ட முன்வரைவும் அப்போது 2 அவைகளிலும் நிறைவேறியது. இந்த புதிய முறைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்த போது, இந்த புதிய சட்ட முன்வரைவின் மூலம் முறையான நீதிபதிகள் நியமன நடவடிக்கைகளை மேற்கொள்ள மட்டுமே மத்திய அரசு முயன்று வருவதாக அப்போது மத்திய சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்த ரவிசங்கர் பிரசாத் மக்களவையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் புதிய சட்ட வரைவின்படி இந்தியாவில் கடந்த 1993 அறிமுகமாகி 2 தசாப்தங்களாக பின்பற்றப்படும் நீதிபதிகளை நியமனம் செய்யும் முறை முழுவதுமாக ஒழிக்கப்படும் என்றார். புதிய முறையில் அமைக்கப்பட உள்ள ஆணையத்தில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இடம்பெறுவதால் இதில் அரசியல் குறுக்கீடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று எழுப்பப்படும் குற்றச்சாட்டுக்கும் மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். மத்திய அரசின் இந்த முடிவு சரியா என்று இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ.ஆர். லக்ஷ்மணன் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
என்னை பொறுத்தவரையில் இந்த புதிய சட்டம் தேவை. காரணம், ஏற்கனவே இருந்த காலேஜியம் சிஸ்டத்தில் பல தவறுகள் நடந்திருக்கின்றன. திறமையான நீதிபதிகள் நியமிக்கப்படவில்லை. ஆகினாலே அதுக்கு எதிர்ப்புகள் நிறைய வந்தன. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் நாங்கள் சட்ட ஆணைய தலைவராக இருந்தபொழுது காலேஜியம் சிஸ்டத்தை மாற்றுவதற்காக நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பரிந்துரை செய்தோம். அந்த பரிந்துரை தற்பொழுது மத்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு அது சட்ட வடிவமாக குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள். அதிலே 6 நபர்கள் உறுப்பினர்களாக இருப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவும் அந்த 6 பேரில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் அதில் அடங்கியிருக்கின்றார்கள். ஆகையினாலே மற்ற உறுப்பினர்கள் 2 பேரை ஒரு குழு நியமிக்க வேண்டும். அதிலும் பிற்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு இடம் தரப்படுகின்றது. ஆகையினாலே நடைமுறைக்கு இது நிச்சயம் ஏற்றது. இதில் எந்த விதமான தவறும் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து.
இப்ப பழைய நடைமுறை, அதாவது 1993 ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த கொலிஜியம் சிஸ்டத்திற்கு மாற்றாக 6 உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து நீதிபதிகள் நியமனம் மற்றும் மாறுதல்களை செய்யும் என்றால், ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதன் மூலம் இனிவரும் காலங்களில் நீதிபதிகளின் நியமனங்கள் மற்றும் மாற்றங்களில் சர்ச்சை எழாது அப்படிங்கறதுக்கான ஒரு உத்தரவாதம் இருக்குமா?
இருக்கும். ஏனென்றால் சட்டமே இப்போதுதானே வந்திருக்கிறது. இதில் பின்னர் நடைமுறைப்படுத்துகின்றது என்பதை நாம் பார்த்த பிறகுதான் அது சொல்ல முடியும். ஆனால் பல மேற்கோள்கள் சாட்டி காலேஜியம் சிஸ்டம் என்பது தவறான ஒரு நடைமுறை என்று நாங்கள் எங்களுடைய சட்ட ஆணையத்தின் பரிந்துரையில் சொல்லியிருக்கின்றோம். அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு உள்ளது. சமுதாயத்தில் எல்லோரும் அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள். ஒரு சில பேர் அதை எதிர்க்கக்கூடும். அது ஜனநாயக முன்னாட்டில் எதிர்ப்புகள் எப்பொழுதும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்யும். ஆகவே இந்த சட்டம் என்னை பொறுத்தவரையில் எதிர்பார்க்கின்ற ஒரு முடிவை கொடுக்கும். நீதிமன்றத்திற்கு அது நல்ல நீதிபதிகளை நியமிப்பதற்கு வழிவகுக்கும் என்பது என்னுடைய கருத்து.
ஆனால் நீதியரசர் லட்சுமணன் அவர்கள் இதுல வந்து 6 பேர் கொண்ட குழுவில் 3 பேர் நீதிபதிகள், மற்ற 3 பேர்ல 1 மத்திய சட்ட அமைச்சர், 2 சமூகத்தில் பிரபலமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமூகத்தில் பிரபலமானவர்கள் யார் அப்படிங்கறதுக்கான இலக்கணம் கூட விவாத பொருளாகிவிடும் இல்லையா?
அது விவாத பொருளாக ஆகும், ஆனால் அது நியமிக்கின்ற நபர்களை பொறுத்தது. ஆனால் அது யாரை நியமிக்கின்றார்கள் என்பது இனிமேல் பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் 3 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்கு முதல் 3 நீதிபதிகள் தான் அவர்களை பரிந்துரை செய்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்திற்கு நீதிபதிகளை நியமிக்கின்ற பொழுது வரிசைப்படி உள்ள 5 நீதிபதிகள் நியமிக்கின்றார்கள். ஆகையினாலே இதில் 3 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திலிருந்து இருப்பது
அரசியல் புகுந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சில தரப்பில் கவலைகள் எழுந்துள்ளனவே.
அரசியல் வரும் மக்கள் நினைக்கின்றார்கள், ஆனால் இது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 3 இருப்பதனாலே எல்லோரும் கலந்து பேசித்தானே முடிவு செய்ய முடியும். ஆகையினாலே தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவ்வாறு தவறுகள் ஏற்பட்டாலும் அதனை சீர்திருத்தம் செய்வதற்கு சட்டத்திலேயே இடம் இருக்கிறது. ஏன்னால் ஒரு இனிமேல் தான் இந்த சட்டம் வந்து அமலுக்கு வருகின்றது, வந்த பின் தான் இதனுடைய விளைவுகளை பற்றி நாம் பேச முடியும். 6 2 நபர்கள் சட்டம் தெரிந்தவர்களாகவும் சட்டத்தில் வல்லுநர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது அத்தகைய நபர்களைத்தான் அந்த குழு பரிந்துரைக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன்.
உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி AR லட்சுமணன். அடுத்து சர்வதேச செய்திகள். ஏர் ஏசியா விமான விபத்தில் 162 பேர் பலியான பின்னணியில் மோசமான வானிலை விமான விபத்துக்களை அதிகப்படுத்துகிறதா என்பதை ஆராயும் BBC தமிழோசையின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
விபத்துக்குள்ளான ஏர் ஏசியா விமானம் தான் விபத்தில் சிக்குவதற்கு முன்னதாக கடுமையான இடிமேகத்தினுள் இருந்து தனது பாதையை மாற்றிக்கொள்ள அனுமதி கேட்டிருந்தது. தனது பாதையிலிருந்து இன்னமும் உயரமாக பறப்பதற்கு அந்த விமானத்தின் ஓட்டுநர் அனுமதி கோரியிருந்தார். உலகெங்கும் நடந்த விமான விபத்துக்களை பொறுத்தவரை அனைத்து சிறிய மற்றும் பாரதூரமான விபத்துக்களுக்கு 23% காரணமாக மோசமான காலநிலை இருந்திருப்பதாக ஃபெடரேஷன் ஏவியேஷன் நிர்வாகத்தைச் சேர்ந்த குளோரியா குலிசா கூறுகின்றார். கடுமையான காற்று இருந்த இடங்களுக்கு அருகில் ஒரு விமானம் விபத்துக்குள்ளானால் அதில் மோசமான காலநிலையின் பங்கு என்னவாக இருந்திருக்கும் என்ற ஆய்வும் அங்கு நடக்கும். ஜூலையில் ஏர் அல்ஜீரியா விமானம் சஹாராவுக்கு அருகே விபத்துக்குள்ளாகி 118 பேர் பலியான சம்பவத்தின் பொழுது விபத்துக்கான சரியான காரணம் என்னவென்று இன்னமும் தெளிவாக கண்டுபிடிக்கப்படாவிட்டாலும் கூட அங்கு மோசமான காலநிலை குறித்த ஆய்வும் நடத்தப்பட்டது. ஆனால் வெறுமனே மோசமான காலநிலை மாத்திரம் ஒரு விமானத்தை விபத்துக்குள்ளாவதற்கு வாய்ப்பு மிகவும் அரிது என்று விமானத்துறை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அப்படியான தருணங்களில் அந்த விமானம் எதிர்கொள்ளும் சம்பவங்களுக்கு பின்னர் அதனை அதனுடைய விமானியும் சிப்பந்திகளும் எப்படி செலுத்துகின்றார்கள் என்பதுதான் அது மோசமான விபத்தை எதிர்கொள்கின்றதா இல்லையா என்பது தங்கியிருப்பதாக சிறிய ரக விமானங்களின் ஓட்டுநரும் விமான விபத்து ஏன் ஏற்படுகின்றது என்ற புத்தகத்தை எழுதியவருமான சில்வியா ரிங்லே கூறுகின்றார். ஒரு விபத்துக்கு மோசமான காலநிலை முழுமையாக காரணமாக இருக்க முடியாது என்று கூறுகின்ற அவர், ஆனால் ஒரு மோசமான விபத்தை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலையை காலநிலை ஏற்படுத்தலாம் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு கடுமையான புயற்காற்று ஒரு சிறிய விமானத்தின் இறக்கைகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் விமானியும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களும் அது ஏற்படாமல் தடுக்க முயல முடியும் என்கின்றார் அவர். அப்படியான மிகவும் மோசமான சூழ்நிலையில் கூட விமான சிப்பந்திகள் விமானத்தை குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர்களுக்காவது செலுத்திச் செல்ல முடியும். அத்தோடு தற்பொழுது இருக்கின்ற நவீன ராடர் தொழில்நுட்பம் மோசமான காலநிலை உள்ள இடங்களை முன்கூட்டியே அறிந்து அவற்றிலிருந்து பாதையை மாற்றிச் செல்லவும் உதவுகின்றன. மிகவும் மோசமான காலநிலையால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று அதிகமாக ஆராயப்பட்ட இன்னுமொரு விபத்தாக 2009 அத்லாண்டிக் கடலில் ஏர் பிரான்ஸ் விமானம் காணாமல் போன சம்பவத்தை கூறலாம். அந்த சம்பவத்தின் பொழுது காற்று மண்டலத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்பு நிலை குறித்த எச்சரிக்கைகளை விவாதிக்க அந்த விமானி தவறிவிட்டார். அதற்கு போதுமான பயிற்சி அவருக்கு இருக்கவில்லை. விமான இறக்கையிலோ அல்லது வால் பகுதியிலோ பனிபடிவதன் மூலமும் விபத்துக்கள் ஏற்படலாம். ஆனால் அதனை தவிர்க்க விமானியால் முடியும். அத்துடன் இடிகளால் உருவாகும் மின்சாரத்தை தாக்கு பிடிக்கும் ஏற்பாடுகள் இப்பொழுதெல்லாம் விமான இறக்கைகளில் இருக்கின்றன. ஒவ்வொரு வணிக ரீதியிலான விமானமும் வருடாந்தம் 1 இடியால் தாக்கப்படுவதாக மதிப்பீடுகள் கூறுகின்றன. கடுமையான மழை அல்லது ஆலங்கட்டி மழை விமான எஞ்சின்களின் தீச்சுவாலையை ஏற்படுத்தலாம். ஆனால் விமான எஞ்சின்களே அந்த தீயை அணைத்துக் கொள்ளும். அப்பொழுது அந்த எஞ்சினை விமானி மீளவும் இயங்க செய்ய முடியும். ஆனால் அதனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் செய்துவிட முடியாது. ஆகவே மோசமான காலநிலையால் பெரும் விபத்துக்கள் ஏற்பட்டு விடுவது மிகவும் குறைவாகும். 2006 முதல் 2011 வரையிலான காலப்பகுதியில் நடந்த விபத்துகளில் அரைவாசி ஓடுபாதையின் பாதுகாப்பு குறைபாடுகளால் தான் நடந்திருக்கின்றன.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சீவகன். 1950களில் தென்மேற்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கும் மரலிங்கா பிரதேசத்தில் 7 அணுகுண்டுகளை வெடித்து பிரிட்டன் அணுகுண்டு பரிசோதனைகளை நடத்தியிருந்தது. அதன் விளைவாக பிரிட்டிஷ் படையினருக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகள் நிறைய ஆவணப்படுத்தப்பட்டிருந்தாலும் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் சந்தித்த அவலங்கள் பெரிதாக பேசப்படவில்லை. அணுகுண்டு பரிசோதனைகளின் தொடரும் தாக்கங்கள் பற்றி பிபிசி செய்தியாளர் ஜோன் டெனிசனின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
மரலிங்கா பகுதிக்கு சற்று வெளியிலே வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்கள் இன்றளவும் அந்த அணுகுண்டு வெடிப்புகளை ஞாபகம் வைத்து பேசுகின்றனர். அந்த குண்டுவெடிப்புகளை அடுத்து அந்த இடத்தில் உருவான தூசு மண்டலம், அதனால் அந்த நேரம் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட சுவாச நோய்கள் எல்லாம் அவர்களது நினைவில் பசுமையாகத்தான் இருக்கிறது. தனது தாய், தாத்தா, பாட்டி ஆகிய மூவருமே குண்டு வெடித்த சில காலத்தில் நுரையீரல் பிரச்சனைகள் ஏற்பட்டு இறந்து போனார்கள் என ஹிலரி வில்லியம் என்பவர் தெரிவித்தார். நிறைய பேர் அந்த நேரம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்ததாக பழங்குடியின தலைவர் மீமா ஸ்மார்ட் நினைவு கூர்ந்தார். மரலிங்கா ஒதுக்குப்புறமான இடம் என்பதால் அப்போது அந்த இடத்தை அணுகுண்டு பரிசோதனைகளுக்காக பிரிட்டன் தேர்ந்தெடுத்திருந்தது. அந்த பகுதிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நகரமான அடிலைடுக்கு செல்ல வேண்டும் என்றாலே கூட 10 மணி நேரம் காரில் பயணிக்க வேண்டும். ஆனால் பரிசோதனைகளை பிரிட்டன் நடத்தியதும் ஆஸ்திரேலிய அரசு அதற்கு அனுமதி அளித்ததும் பொறுப்பற்ற செயல்கள் என மரலிங்கா மக்கள் கூறுகின்றனர். குண்டுவெடிப்புகளுக்கு பின்னர் அந்த பகுதியில் அணுக்கழிவுகளை அகற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது பாதுகாப்பான இடமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சில மாதங்களுக்கு முன்னர்தான் அந்த இடம் மீண்டும் பழங்குடியின மக்களிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பழங்குடியின மக்களோ அந்த இடத்திற்கு திரும்பிச் சென்று வாழ தயங்குகின்றனர். இத்தனை வருடங்களாகியும் அந்த இடத்தில் முன்பிருந்த செடிகொடிகள் முளைக்கவில்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பறவைகள், கங்காருக்கள் கூட அந்த இடத்துக்கு செல்வதை தவிர்த்து விடுகின்றன என அவர்கள் தெரிவிக்கின்றனர். அரை நூற்றாண்டு ஆகிவிட்ட போதிலும் மரலிங்கா மக்கள் தமது பகுதியில் நடத்தப்பட்ட அணுகுண்டு பரிசோதனைகளை பிரிட்டிஷ் ஆஸ்திரேலிய சரித்திரத்தின் ஒரு இருண்ட அத்தியாயமாகவே பார்க்கின்றனர்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சாதாத். தற்போதைய இபோலா நோய் தொற்று எங்கிருந்து வந்தது ஆராய்கிறார் பிபிசியின் மைக்கேல் ராபர்ட்ஸ். தமிழில் தருகிறார் சங்கீதா ராஜன்.
மேற்கு ஆப்பிரிக்காவிலும் வேறு பல நாடுகளிலும் மிக மோசமாக பரவி வரும் இபோலா நோய் இம்முறை ஆரம்பிக்க காரணமாக இருந்தது கினியின் ஒரு 2 வயது சிறுவன் என்று நம்பப்படுகிறது. எமில் உவமுனோ என்ற அந்த 2 வயது சிறுவன் வவ்வால்கள் அடைந்திருந்த ஒரு மரப்பொந்தில் விளையாடிய போது அவனுக்கு இந்த நோய் தொற்றியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். வவ்வால்கள் போன்ற காட்டு விலங்குகளின் இறைச்சி இந்த இபோலா பரவலுக்கு காரணமாக இருக்கலாம் என்ற பொதுவான கருத்தை விஞ்ஞானிகள் மறுத்துள்ளனர். மாறாக வவ்வால்கள் அடைந்திருந்த மரப்பொந்தில் விளையாடிய அந்த சிறுவனுக்கு வவ்வால்கள் மற்றும் அதன் எச்சல், கழிவு ஆகியவற்றை அவன் தொட நேர்ந்ததால் இந்த முறை அவன் மூலமாக இபோலா பரவ ஆரம்பித்தது என்று தெரிவித்துள்ளனர். இபோலா தாக்குதலின் ஆரம்ப புள்ளியை ஆராய கினியின் காட்டுப்பகுதிக்கு சென்ற டாக்டர் ஃபேபியன் லியண்டர்ஸ் தலைமையிலான குழு இந்த கண்டுபிடிப்புகளை வெளியிட்டுள்ளது. இபோலா நோயால் முதலில் இறந்து போன எமில் என்ற அந்த சிறுவனின் வீட்டருகில் இருந்த வவ்வால்கள் அடைந்திருந்த மரப்பொந்தில் அப்பகுதி சிறார்கள் விளையாடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சிறுவன் இறந்து போன பிறகு மரத்திற்கு தீ வைக்கப்பட்டதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். மரத்தின் சாம்பலின் மீது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் வவ்வால்களின் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வவ்வால்கள் இபோலா கிருமியை உடலில் கொண்டிருக்கலாம் என்றாலும் பரிசோதனைகளில் இபோலா இருந்ததற்கான தடயம் உறுதி செய்யப்படவில்லை. எனவே எல்லா வவ்வால்களையும் கொல்வது தற்போதைய நிலையில் தீர்வாகாது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மலேரியா போன்ற நோய்கள் பரவாமல் இருக்க உதவும் வகையில் கொசுக்களை உண்ணும் இந்த வவ்வால்கள் தொடர்பில் மேலும் பல ஆராய்ச்சிகள் தேவை என விஞ்ஞானிகள் பரிந்துரைத்துள்ளனர்.
பிபிசியின் மைக்கேல் ராபர்ட்ஸின் செய்தியை தமிழில் தந்தவர் சங்கீதா ராஜன். நிறைவாக இன்றைய பலகணியில் கட்டாய திருமணங்களை தடுத்து நிறுத்துவதில் ஐக்கிய ராஜ்யம் வெற்றி பெற காரணம் என்ன ஆராய்கிறார் ஏசியன் நெட்வொர்க்கின் பூனம் தனேஜா. தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
கட்டாய திருமணங்களை தடுத்து நிறுத்துவதில் ஐக்கிய ராஜ்யம் எடுத்த முன்னகர்வுகளை பின்பற்ற கனடா தற்போது யோசித்து வருகிறது. மேற்கு நாடுகளில் குடியேறிய தெற்காசிய பின்புலத்தை, அதுவும் குறிப்பாக 2ம் தலைமுறை பாகிஸ்தானியர்களிடம் தமது பெண் பிள்ளைகளை மிரட்டி ஒடுக்கி கட்டி கொடுக்கும் பழக்கம் அதிகம் காணப்படுகிறது. கட்டாய திருமணத்திற்குள்ளான பலர் சிறுமிகள். இவர்களின் வாழ்க்கையை அந்த திருமணம் பாழ்படுத்தி விடுகிறது. ஐக்கிய ராஜ்யத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தனக்கு நேர்ந்த சோகத்தை விவரிக்கின்றார்.
I was taken out of school at the age of 12. I was then taken to Pakistan. I was forced into a marriage.
எனக்கு 12 வயதாகும்போது பள்ளிக்கூடம் போவதை நிறுத்திவிட்டார்கள். அப்புறம் என்னை பாகிஸ்தானுக்கு கூட்டிட்டு போனாங்கள். அங்க ஒருத்தரோடு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ எனக்கு 13 வயசுதான். கட்டாயமா கர்ப்பமடையும் சூழ்நிலையும் இதையடுத்து எனக்கு ஏற்பட்டது. அடுத்தடுத்து ஏற்படுற கஷ்டங்களை மற்றவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க.
இந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றிருக்கிறது. ஆனால் கட்டாய திருமணங்களால் பெண்கள் பாதிக்கப்படுவது இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கட்டாய திருமணங்களை கண்காணித்து தடுப்பதற்காக ஐக்கிய ராஜ்யத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சிறப்பு படை கடந்த ஆண்டு 1300 வழக்குகளை கையாண்டிருக்கிறது. இருந்தும் வெளிச்சத்திற்கு வரும் வழக்குகளை விட தெரியாத சம்பவங்களே அதிகம் என்று நம்பப்படுகிறது. கட்டாய திருமணங்களை முடிவு கொண்டு வர இதுபோல பல பொது கருத்தரங்குகள் பிரிட்டனில் நடத்தப்படுகின்றன. காவல்துறையினருடன் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் கொள்கைகளை வடிவமைக்க இதுபோன்ற கருத்தரங்குகள் உதவுகின்றன. கட்டாய திருமணத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குரல் கொடுத்து வரும் செயற்பாட்டாளர் மாண்டி சங்கேரியா மனமாற்றம் முக்கியம் என்கிறார்.
People should have a right to say what they want to do in their life. They have a right to choose a partner. You know, we can't just force our young children because it's not acceptable.
வயது வந்த ஒரு நபருக்கு தனது விருப்பப்படி செயல்படக்கூடிய உரிமை இருக்கிறது. அவருக்கு தன்னுடைய துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் உரிமையும் உள்ளது. நமது குழந்தைகள் என்பதால் நாம் விரும்பியபடி அவர்களை வற்புறுத்த முடியாது. அப்படி செய்வது சகஜமான நடைமுறையும் கிடையாது, ஏற்கக்கூடிய செயலும் கிடையாது.
கட்டாயமாக திருமணம் செய்து வைப்பதை தண்டனைக்குரிய குற்றச் செயலாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் அரசுகள் அறிவித்திருக்கின்றன. தான் பார்த்து வைத்த மாப்பிள்ளையைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் பெற்றோர்களுக்கு 7 காலம் வரை சிறை தண்டனை கிடைக்கும். கட்டாய திருமண பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பிற மேற்கத்திய நாடுகளுக்கு ஐக்கிய ராஜ்யம் ஒரு நல்ல முன் உதாரணமாக தற்போது திகழ்கிறது. பெரிய அளவு ஆசிய வம்சாவளிகள் வாழும் கனடா நாட்டில் மாண்டி சிங்காரியா போன்ற செயற்பாட்டாளர்களின் யோசனைகள் வேண்டி பெறப்படுகின்றன.
Because we have the forced marriage unit, so they're modeling it on our model because it's working. It's 10 years old. We've done the legislation.
இங்கே ஐக்கிய ராஜ்யத்தில் கட்டாய திருமணங்களை தடுக்கும் படையணி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதை உருவாக்கி 10 ஆண்டுகளாகிவிட்டது. இதே போன்ற ஒரு விடயத்தை உருவாக்க கனடா முடிவு செய்துள்ளது. மேலும் இதை தடுக்க சட்டங்களும் இங்கே வந்துவிட்டன. காவல்துறையினர், குடிவரவு அதிகாரிகள் உள்ளிட்டோர் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பில் சிறப்பான ஆலோசனைகள் உள்ளன. எனவே மற்ற இடங்களில் இருப்போர் ஐக்கிய ராஜ்யம் செய்வதை பார்த்து தெரிந்து கொண்டு தமது கொள்கைகளை வகுத்துக் கொள்கின்றனர்.
கனடாவில் கடந்த 2 குறைந்தது 200 கட்டாய திருமணங்கள் நடந்திருக்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தால் பாதிக்கப்படுவோருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கவில்லை என்கிறார் வழக்கறிஞரான தீபா மாட்டோ.
We are a few years behind where UK has been and also in terms of the allocation of resources we are.
கட்டாய திருமணங்களை தடுப்பதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை பார்த்தால் இந்த விடயத்தில் நாங்கள் ஐக்கிய ராஜ்யத்துடன் சில ஆண்டுகள் பின்தங்கியுள்ளோம். இதற்காக ஒதுக்கப்படும் பணத்தை ஒப்பிட்டால் பல ஆண்டுகள் பின்தங்கியுள்ளோம். ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ளது போல கட்டாய திருமணத்தை கண்டறிந்து தடுப்பதற்காக சிறப்பு காவல் படை இங்கு இல்லை. இது பற்றி காவல்துறையினரிடமும் மருத்துவத்துறையினரிடமும் விழிப்புணர்வை ஊட்டும் பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. இது பற்றி பள்ளிக்கூடங்களிலும் சொல்லித்தரப்படுவது கிடையாது.
கட்டாய திருமணங்களை தடுக்கும் நோக்கில் புதிய சட்டங்களை கொண்டுவர கனடிய அரசு எண்ணி வருகிறது. இதுகுறித்து பிரிட்டிஷ் நிபுணர்களின் யோசனைகளையும் அது கேட்டிருக்கிறது. இந்த விடயம் குறித்து பல விடயங்களை பிரிட்டனிடமிருந்து கற்க வேண்டியிருக்கிறது என்று கூறும் தீபா மாட்டோ, அதே நேரம் பிரிட்டன் செய்ததை அப்படியே கனடாவிலும் செய்ய முடியாது என்று சுட்டிக்காட்டுகின்றார்.
I think UK model was a great help even for us when we started out. I think the UK model is a great starting point. But
கட்டாய திருமணத்தை தடுப்பது குறித்து நாம் நடவடிக்கைகளை எடுக்க முற்பட்டபோது ஐக்கிய ராஜ்யம் இதுவரை செய்து வைத்திருந்த விடயங்கள் நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்தது. இது தொடர்பான விடயங்களில் அவர்கள் செய்ததைத்தான் இங்கே கனடாவில் நாமும் செய்ய போகிறோமா என்பதுதான் கேள்வியே. ஐக்கிய ராஜ்யத்தில் கூட இந்த விஷயத்தில் ஒரு அளவுக்கு மேல் முன்னேற்றம் ஏற்படவில்லை.
கட்டாய திருமணங்களை முற்றாக தடுத்து நிறுத்த மேலும் பல நடவடிக்கைகளை ஐக்கிய ராஜ்யமும் செய்ய வேண்டும் என்று செயற்பாட்டாளர்கள் ஒத்துக்கொள்கின்றனர்.
பிபிசியின் பூனம் தனேஜாவின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன், உடன் பங்கேற்பு சங்கீதா ராஜன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.